அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குபவர்கள் சுவாமிநாதன் மற்றும் விமல் சொக்கநாதன். பாரிஸில் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு பிறகு முதல் முறையாக கூடியிருக்கின்ற அந்நாட்டின் தேசிய நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 17 பேருக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு அவர்கள் தேசிய கீதத்தை பாடினர். கூடுதலான தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை நாட்டின் பிரதமர் மேனுவல் வேல்ஸ் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடந்த வார தாக்குதலில் கொல்லப்பட்ட 3 காவல்துறை அதிகாரிகளுக்கு நாட்டின் ஜனாதிபதியால் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்.
பிரான்சின் சார்லி ஹெப்டோ சஞ்சிகையின் இவ்வார இதழின் அட்டைப்படம் உலகெங்கும் உள்ள ஊடகங்களில் மறுபிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது. நானும் சார்லியும் என்று அடையாள அட்டையை தங்கியபடி நபிகள் நாயகம் அவர்கள் நிற்பதை அட்டைப்படம் காட்டுகிறது. படத்துக்கு மேலே அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற எழுத்துகள் பிரசுரமாகியிருக்கின்றன. சார்லி ஹெப்டோ சஞ்சிகை இதுபற்றி எழுதும்போது, எமது அட்டைப்படம் உலகம் ஏற்காத ஒன்றாக இருக்கலாம், நிச்சயமாக பயங்கரவாதிகள் கூட ஏற்காததாக இருக்கலாம், ஆனால் இந்த அட்டைப்படம் தான் சார்லி ஹெப்டோவுக்கு தேவையானது, ஏற்புடையது. சதா அழும் ஒரு மனிதன். பிரான்சில் உள்ள முஸ்லீம் அமைப்புகள் கருத்து வெளியிடும் போது அட்டைப்படம் பற்றி உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. எகிப்தின் அரச சார்பு மத அமைப்பு கருத்து வெளியிடும் போது அனாவசியமான ஒரு தூண்டுதல் நடவடிக்கை இது என்று கூறியிருக்கிறது. வாரந்தோறும் 60,000 பிரதிகளை அச்சிடும் சார்லி ஹெப்டோ இவ்வாரம் 30,00,000 பிரதிகளை அச்சிட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பாரிஸில் இருக்கும் ஒரு யூத பல்பொருள் அங்காடியில் நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 யூதர்களின் இறுதி ஊர்வலம் இஸ்ரேலில் நடைபெற்றிருக்கிறது. இதில் பல அரசியல்வாதிகளும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். அந்த 4 யூதர்கள் என்பதால் அவர்களின் வாழ்க்கை பாதியிலேயே பறிக்கப்பட்டு விட்டதாகவும், இதற்கு வெறுப்புதான் முக்கிய காரணம் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருக்கின்றார். யூதர்கள் உலகில் எந்த ஒரு பகுதியிலும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் யூதர்கள் வரலாற்று பூர்வ இடம் இஸ்ரேல் என்பது யூத மக்களுக்கு நன்கு தெரியும் என்றும், அனைத்து யூதர்களையும் திறந்த மனதோடு இஸ்ரேல் வரவேற்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
கெமரன் நாட்டின் வடபகுதியிலிருந்து அரச ராணுவ முகாம் ஒன்றை பொக்குஹாரம் வன்மவாதிகள் தாக்க முற்பட்ட போது அவர்களை 143 பேரை தமது ராணுவம் கொன்றுவிட்டதாக கெமரன் அரசு அறிவித்திருக்கிறது. கெமரன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் பொக்குஹாரம் அமைப்பினருக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் இழப்பு இது என்று கெமரன் தகவல்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். தமது தரப்பில் தமது நாட்டு ராணுவ வீரர் ஒருவர் மட்டுமே உயிரிழந்தார் என்றும் அமைச்சர் கூறினார். கெமரனுக்கும் நைஜீரியாவுக்கும் இடையிலான எல்லையை கடந்து கெமரனுக்குள் புகுந்த பொக்குஹாரம் அமைப்பினர் கொலோஃபாட்டா என்ற நகருக்கு அருகே உள்ள முகாம் மீது நடத்திய தாக்குதலையும் தாங்கள் ஒருவார சமாளித்ததாக கெமரன் ராணுவம் நேற்று திங்கட்கிழமை அறிவித்தது. நைஜீரியாவில் அடுத்த மாதம் தேர்தல்கள் நடைபெறுவதையிட்டு பொக்குஹாரம் வன்மவாதிகள் வடகிழக்கு நைஜீரியாவில் தாக்குதல்களை நடத்த தொடங்கியிருக்கிறார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும், bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
யுகாண்டாவின் லார்ட் ரெஸ்டன்ஸ் ஆர்மியின் கமாண்டரான டொமினிக் ஆங்வென் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுவார் என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஆங்வென் கடந்த வாரம் சரணடைந்தார். யுகாண்டாவின் லார்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்மியைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் தற்போது அதிக அளவில் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் தான் இயங்கி வருகின்றனர். முன்னாள் சிறாள் போராளியான ஆங்வென் லார்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்மியின் தலைவர் ஜோசப் கோனியின் மூத்த தளபதியாக செயல்பட்டு வருகின்றார். போர் குற்றம் புரிந்ததாகவும், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் புரிந்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருக்கின்றன. எகிப்தின் முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் சிறையில் இருக்க காரணமான தண்டனை தீர்ப்பை அந்நாட்டின் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. முபாரக்கு எதிரான ஊழல் வழக்கில் சட்ட நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்று தெரிவித்திருக்கின்ற நீதிமன்றம் இந்த வழக்கை மறுபடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. முபாரக்கின் 2 மகன்களும் அவருடன் சேர்ந்து தண்டிக்கப்பட்டிருக்கின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
பாகிஸ்தானில் மரண தண்டனை கைதிகளாக பல ஆண்டுகள் இருந்த மேலும் 7 பேர் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றனர். டிசம்பர் மாதம் தூக்கு தண்டனை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தூக்கிலிடப்பட்டோரின் எண்ணிக்கை 16 தற்போது உயர்ந்திருக்கிறது. பெஷாவரில் ஒரு பள்ளிக்கூடம் மீது நடைபெற்ற தாக்குதலில் 150 பேர் கொல்லப்பட்ட பிறகு தூக்கு தண்டனையை அந்நாடு மீண்டும் துவங்கியிருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.